انشاءاللہ.
اچھا السلام علیکم. நான் இன்னைக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படின்றத நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, தனியா ஒரு புக் போட்டு, அதுல இருந்து நான் கொஞ்சம் எல்லாருக்கும் திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி வச்சிருக்கேன். இன்ஷால்லா அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு இன்டென்ஷன்னு நமக்கு ஒரு எண்ணத்தை வந்து கடவுள் தான் நமக்கு கொடுக்கறாரு இல்லைங்களா. இன்டென்ஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா நம்முடைய நமக்கு அனுப்பிய தூதருக்கு, நம்முடைய காலகட்டத்துல வாழ்ந்த அவருடைய காலகட்டத்துல நாம வாழ்ந்திருக்கோம், ரஷாத் கலீஃபாக்கு கொடுத்திருக்காரு. கம்ப்யூட்டர்னு ஒரு இதை படைச்சு அதுல நீங்க குரானை ஃபீட் பண்ணி அதுல அந்த 19 மிராக்கிள ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் அவருக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. ஸோ அவர் அதை அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணி அதை நமக்காக அதை போட்டு அதை நம்ம அறியக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அவர் மூலமா நம்ம கொடுத்துருக்காரு. இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் வேர்ல்ட்ல நிறைய மாற்றம் தான் ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சு 87 கம்ப்யூட்டர் வந்தது. அப்ப அது ரொம்ப பெரிய ஒரு ரூம் ஃபுல்லா வரும். அந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ரூம் ஃபுல்லா வரும். அந்த ரூம் ஃபுல்லா அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அது அந்த சிஸ்டம் வந்து அந்த ரூம் ஃபுல்லா வரும். இப்ப வந்து இன்டர்நெட்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த இன்டர்நெட்டுங்கிறது எவ்வளவு ஒரு ஈஸியா ஒரு சின்ன மொபைல்ல நம்ம கையடக்கத்துல நம்ம எங்க கொண்டு போனாலும் அதுக்குள்ள எல்லாமே உலகத்தையே நம்ம அதுக்குள்ள பாக்குற மாதிரியான ஒரு அமைப்பை அந்த ரப்புல் ஆலமீன் நமக்காக படைச்சிருக்காரு. இது எவ்வளவு ஒரு பிளெஸிங்ன்றது அறியக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். இந்த இன்டர்நெட் மூலமா அல்லாஹ் தஆலா இந்த ஜாகிர் பைக்கும் அவரோட ஒரு குரூப்புக்கும் இந்த மாதிரி ஒரு குரான் கிளாஸ்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கும் அவர் அந்த இன்டென்ஷன் கொடுத்திருக்காரு. அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் யோசிப்போமே, ஒரு நிமிஷம், இந்த லாக்டவுன் பீரியட், இது என்னுடைய மதர் இருக்காங்க, நிறைய பேர் 86-90 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்க எங்க லைஃப் டைம்ல பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஜிக்கரோ இந்த குரான் கிளாஸோ இல்லைன்னா நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இன்டர்நெட், இந்த கம்ப்யூட்டர், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டங்கள். அவருடைய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு காலகட்டத்துல வெளிப்பட்டு எல்லா மக்களுக்கும் இது வந்து பயனடையக்கூடியதா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த குரான் கிளாஸுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு நான் சொல்லுவேன். இந்த பிளஸ்ஸிங் வந்து நீங்க சும்மா வெளியில போங்களேன், இப்போ இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நீங்க வெளியில போங்க, வெளியில இருக்க மக்களுடைய ஃபேஸ் எல்லாம் பாருங்க, எல்லாருடைய லைஃப், இப்போ அவங்களுடைய நம்மளுடைய லைஃப்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப லாக்டவுனா தான் இருக்கு. வேலை இல்லை, யாருக்கும் பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களோட ஃபேஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்னஸ், அந்த சாம்னஸ் அதுவே போயிடுச்சு பாருங்க. நீங்க வெளியில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மக்களோட ஃபேஸ்ல எல்லாத்தையுமே இழந்துட்ட மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு லாஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இத ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்க கொடுத்து, இதுல ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த வெப் கிளாஸ்ங்கிறத ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து, இதுல குரான் ஸ்டடி, ஜிக்கிரு, இது இல்லாம நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்து டிவி, வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடி ஆடி அவங்க களைச்சு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட கொடுத்து, நீ இந்த குரான்ல என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதுல உனக்கு என்ன நிறைய நல்லா பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட நீ எடுத்து பேசு. ஒரு காலேஜுக்கு போவோம், நம்ம ஒரு தீசிஸ் எழுதுவோம், அந்த தீசிஸ் எழுதும்போது நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட நம்ம எடுத்து எழுதணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதுவோம். அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம இந்த அடிபணிதல் மார்க்கத்துல பிறந்த பசங்க, நாம எல்லாம் வந்துட்டா எப்படி எப்படியோ அது நம்ம சொல்ல வேண்டாம், ஆனா இந்த பசங்க, இந்த ஜெனரேஷன் அவ்வளவு ஒரு பிளஸ்ட் ஜெனரேஷன். அவங்க அதுல இருந்து எடுத்து அவங்க அதை வந்து அவங்க ஒரு நாள் பேசுறாங்க. அந்த மாதிரி லேடிஸ் ஒரு நாள் பேசுறது, ஒரு நாள் ஜிக்கிர், ஜிக்கிருங்கிறது எவ்ரிடே இருக்கு. இதுல டவுட்ஸ், அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், சாரி டவுட்ஸ், ஃபேமிலிக்காக ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கு, என்னால வீடு ரன் பண்ண முடியல, இந்த லாக்டவுனால எனக்கு பணம் இல்லை, என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ற மத்த சமூகத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் நம்ம மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஒரு சேரிட்டின்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம இதன் மூலமா கொடுத்துட்டு வர்றது மாஷா அல்லாஹு தைலபில்லா. அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் இந்த காரியத்தை செய்ய முடியாது, அதை செய்ய வைக்கவும் முடியாது. இது நிஜமாவே நம்ம யோசிச்சோம்னா சப்மிட்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிளஸ்ஸிங்ன்றது அல்லாஹ்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும், வேற யார்கிட்டே இருந்து வராது. ஏன்னா மனுஷன் வந்து யாரையும் வாயார வாழ்த்த மாட்டான், ஆனா அந்த கடவுள் தான் அப்படியே நம்மளை அவர் வாழ்த்துறதும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கருணைக்கும் நம்ம சொல்ல போனா அதுக்கு அளவே இருக்காதுங்க. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதாவது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்னு சொல்றாரு அல்லாஹ். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தன்மைகளை அறிஞ்சிக்காம நம்ம ஜிக்கிர் பண்றதோ, நம்ம அவர் மேல நம்பிக்கை கொள்றதோ, நம்ம குரான் படிக்கிறதோ சாத்தியமில்லாத ஒரு விஷயங்க. நம்ம தொழுவுறது கூடங்க, எனக்கு தெரிஞ்சு மீதி பேருக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. இதுல வந்து நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறது அப்படின்றது எப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அவருடைய தன்மைகள். தன்மைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, நம்ம அம்மாக்கு ஒரு தன்மை இருக்கும், நம்ம அப்பாவுக்கு ஒரு தன்மை இருக்கும், நம்ம துணைகளுக்கு ஒரு தன்மை இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அவங்க கிட்ட மூவ் பண்ணுவோம். சும்மா அப்படி அப்படியே போய் அவங்கவுங்க கிட்ட போய் நம்ம பேசிட முடியாது. அவங்கவுங்களுடைய குணம் அறிஞ்சு அவங்க எந்த நேரத்துல எப்படி இருக்காங்க, எப்ப போய் நம்ம இதை கேட்டா நமக்கு சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சுதான் இன்ஷால்லா நம்ம அவங்க கிட்ட போய் பேசவும் முடியும், கேட்கவும் முடியும். அந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே இல்லைங்க. அல்லாஹ்னா என்ன, அவர் நமக்கு என்னெல்லாம் செய்வார், அவர் யாரு, அவர் படைச்ச நம்முடைய ரப்புல் ஆலமீன், அவரை பத்தி நம்ம அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரோட ரொம்ப க்ளோஸா போக முடியும். அவரை வணங்குறதுலயும் அவரை அறியறதுலயும் தான் அவர் சொல்றாரு விரைவு வே, ஒரே ஒரு நிமிஷம், அவருக்கு அருகிலும் மேலும் மிக அருகிலும் வருவதற்காக உம்முடைய இரட்சகரின் பெயரை நீர் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அவ்வளவு தூரம் நினைவு கூறினாதாங்க அது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் முதல்ல ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ல ஃபர்ஸ்ட், எனக்கு கொஞ்சம் அப்பப்ப இருமல் வரும், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. நம்ம இதை ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாருமே சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லுவோம், ஏ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, பிஸ்மில்லா சொல்லு அப்படிங்க. அந்த பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தங்கிறத நம்ம அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்லாஹ் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு செயலிலும் நீங்க வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதுல வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு வருதுங்க. மோஸ்ட் கிரேஷியஸ், மோஸ்ட் மர்சிஃபுல். மோஸ்ட் கிரேஷியஸ் அப்படின்னா நீங்க அப்படியே மலைச்சு போயிடுவீங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லா கூட சொல்லுவேன் அதை பத்தி. மோஸ்ட் கிரேஷியஸ்னா நம்ம இங்கிலீஷ்ல டீச்சர் நமக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுப்பாங்க, மச், மோர், மோஸ்ட், அது ஞாபகம் இருக்குங்களா? அதுல மோஸ்ட், மோஸ்ட்னா மோஸ்டுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாதுங்க இல்லையா. அந்த மோஸ்ட் கிரேஷியஸ், ரஷத் கலீஃபா கூட ஒரு வீடியோல சொல்வார், அந்த கிரேஸ், அந்த கிரேஷியஸ்க்கு அந்த கிரேஷியஸ்க்கு வந்து அளவே கிடையாதுங்க. அந்த கிரேஷியஸ்லால தான் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கோம். நம்ம தூதர் மூலமா நம்ம இதை அறிஞ்சுக்கிட்டோம், நம்ம இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உட்காந்துருக்கோம். இதுக்கு எல்லா காரணமே அந்த அர் ரஹ்மான் தான். அந்த அர் ரஹ்மான்ற அந்த வார்த்தையில தான் இது எல்லாமே அடங்கி இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேல ஒரு பெரிய டிபேட் நடந்தது. அந்த டிபேட்ல வந்து அல்லா தாலா வந்து யார் எதை இது பண்றாங்களோ அதை அவருக்கு அந்த இதை கொடுக்குறாரு, ஷைத்தானுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்குறாரு, நீ போய் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது ஒரு நினைவூட்டல் தான், எல்லாருக்குமே தெரியும், பட் நான் இந்த ஜெனரேஷனுக்காக கொஞ்சம் சொல்றேன். அப்ப அவருக்கு அந்த ஷைத்தானுக்கு அந்த ஆப்ஷனை அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க இந்த ஃபாலன் ஏஞ்சலுக்கு. அப்ப ஏஞ்சல் சொல்றாங்க, அல்லாஹ் இவங்களுக்கு போய் இது சான்ஸ் கொடுக்குறீங்களா, இந்த பூமியில இந்த குழப்பத்தை விளைவிக்க கூடிய மக்களுக்கா நீங்க இதை கொடுக்குறீங்க, நம்ம கன்ஃபியூஸ்டா அங்க நின்னுட்டோங்க, நம்ம எந்த டெசிஷனுமே எடுக்காம நின்னுட்டோங்க. இன்னைக்கும் நம்ம அப்படிதாங்க இருக்கோம், எந்த ஒரு டெசிஷனும் உடனே எடுக்க நம்ம தவறிடுறோம். என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, உடனே ஒரு ஒரு கரெக்டான டெசிஷனை நம்ம எடுக்கிறது கிடையாது. அங்க எப்படி நின்றுட்டு இருந்தோமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கும் இங்க நின்றுட்டு இருக்கோம். அப்ப அந்த ஏஞ்சல் சொல்றாங்க, இவங்களுக்காக நீங்க பண்ணாதீங்க, அல்லாஹ் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையா கவுன்சிலிங் பண்றாருங்க, ஒவ்வொருத்தரையா பண்றாரு, அங்க போகாதீங்க, அங்க போனா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. நம்ம கேக்கலங்க, நம்மளுடைய ஈகோ தாங்க நம்மள இங்க கொண்டு வந்திருக்கு. அல்லாஹ் மட்டும் அந்த ஏஞ்சல்ஸுடைய வார்த்தையை கேட்டு இவங்களை ஏன் படைக்கிறீங்கன்னு சொல்லி இருந்தாருனா, இந்த சாப்டரே வந்திருக்காது, நம்ம இங்க வந்திருக்கவே மாட்டோம், நம்ம நரகத்துல இப்ப எப்படி இருப்போன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் அந்த கிரேஸ், மோஸ்ட் கிரேஷியஸ், அத அவருடைய கடமை கருணையை கடமையாக அவர் கொண்டதுனால, அவர் அந்த அருளவற்ற அருளாளரா இருக்கிறதுனால தாங்க நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கோம். நமக்காக அவர் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் கண்கள்ல பார்த்தாருங்க, யாரெல்லாம் திரும்பவும் அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துக்கு வர தகுதியானவங்கன்னு பார்த்தாரோ. அப்ப நாம கூட இப்ராஹிம் நபியோட பின்னாடி ஒரு லைன்ல அவருடைய பின்னாடி நாமளும் நின்றுட்டு இருந்தோம். அதனாலதான் இந்த உலகத்தை அவர் படைச்சு நமக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்து, நம்முடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் கொடுத்து, நமக்கு வழிகாட்டுதல்களையும் அமைச்சு கொடுத்து, நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு நாம அதிகமதிகம் நன்றி சொல்லணுங்க. அவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கலன்னா நம்மளுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சொல்லுவாங்க பாருங்க, கண்ல இருந்து ரத்தமே வரும்னு, அந்த மாதிரிதாங்க இருக்கும். அந்த அல்லாஹ் தஆலா அவரு ரொம்ப கிரேஷியஸா இருக்கிறதுனாலதான், அளவற்ற அருளாளரும் நிகரற்ற கருணையாளர், அத வந்து அவர் தன்னுடைய கடமையா பண்ணிக்கிட்டாராங்க. அதனாலதான் நாம இன்னைக்கு இங்க இருக்கோம், நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இப்ராஹிம் மூலமா நம்மளை சப்மிட்டர் ஆக்கியிருக்காரு, அதன் மூலமா நாம இந்த தெரிஞ்சு எல்லா குரானை பத்தி, நம்ம இதுக்கு முன்னாடியும் குரான் படிச்சிருக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம குரான் படிச்சிருக்கோம், ஆனா அந்த அளவுக்கு நமக்கு அது புரியல, அறிவில்லை. அல்லாஹ் சொல்றாரு அறிவுள்ளவர்கள் தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரையும் அவர் அறிவுள்ளவரா தேர்ந்தெடுத்திருக்காருல்ல, இதுக்கு நம்ம எவ்வளவு ஒரு கரெக்டா இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அறிவுள்ளவர்களாகவும் இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம அல்லாஹ் தாலாவே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காரு. குரானை ஃபாலோ பண்றவங்க அறிவுள்ளவர்கள், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி முழுமையா அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல தி எலைட் அண்ட் எலைட் அந்த ஒரு தகுதிக்கு தகுதி பெற்றவர்களா நாம அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல போய் சேரணுங்க. அடுத்தது இதுதான் மோஸ்ட் கிரேஷியஸ் மோஸ்ட் மர்சிஃபுல். நீங்க சும்மா உட்காந்துட்டு மோஸ்ட் கிரேஷியஸ் மோஸ்ட் மர்சிஃபுல்னு சொல்லுங்க, அந்த சரௌண்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது தீர்ப்பு நாளின் அதிபதி, மாஸ்டர் ஆஃப் த, நான் இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் புக்கு இந்த துவா புக் வச்சு படிச்சுட்டு இருக்கேன், வேணும்னா புக் எடுத்து வச்சு பாத்துக்கோங்க. தீர்ப்பு நாளின் அதிபதி, மாஸ்டர் ஆஃப் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்ப இதுல வந்துங்க அந்த மாஸ்டர் ஆஃப் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போய் சேர்ந்து அந்த சூர் ஊதுற அன்னைக்கு திரும்பி எல்லாரையும் எழுப்பி திரும்பி எல்லா க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணி இது பண்ணிட்டா இருப்பாரு, நிச்சயமா கிடையாதுங்க. அவர் வந்து ஜட்ஜுங்க, முடிச்சிட்டாரு, தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம இங்க போவோம், இப்படி எல்லாம் பண்ணுவோம், இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணுவோம், சப்மிஷன்ல வருவோம், மாவு மன்னிப்பு கேட்போம், நம்ம அல்லாவில மீட்டுக்கு போடுவோம், நம்ம திரும்பி அல்லாவுடைய ராஜ்யத்துக்கு வருவோம். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் டே எப்படி இருக்கும்னு பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட் தான் நடக்கும், வாய்தா கேஸ் வாய்ப்பு எதுவுமே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது, பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது, உங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ் தீர்ப்பு தான் கொடுப்பார், வேற எதுவுமே அவர் கொடுக்க மாட்டார். இன்னொன்னு, நரகத்துக்கு அவர் யாரையுமே அனுப்புறது இல்லைன்னு சொல்றாரு. அவங்க அவங்களுடைய கர்த்தூத்து, அவங்க அவங்களுடைய செயல்களின் விளைவு, அவங்க அவங்களே அங்க போய் சேர்ந்துருவாங்களே தவிர, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல அவர் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அல்லாஹ் தஆலா, அந்த ரப்புல் ஆலமீன், அந்த இறைவன் அந்த இறைவன் படைப்பாளர் ஆரம்ப கர்த்தா அவர் எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்து நம்ம இங்க சும்மா பிக்சர்ல அதுலதான் ஜட்ஜ் பார்த்திருக்கோம். அந்த அல்லா தாலாவை ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுடையவர், அவ்வளவு அளவற்ற அருளாளர், நிகரற்ற கருணையாளர், நம்மளை மன்னிச்சு நம்மளை மீட்டுக்கிட்டு அன்னைக்கு நம்ம அவரை பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அல்ஹம்துலில்லா, அந்த பார்வை அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த தகுதி அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் முன்னாடி நிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆன்மாவை நம்ம இங்க இருந்து வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிட்டு நம்ம அங்க போய் நிக்கணும். அல்ஹம்துலில்லா, அல்லா என்டர் டு த பாரடைஸ் அவர் சொல்றேங்கிறாரு ஏஞ்சல் செவிச்சு. இன்ஷால்லா அந்த பாக்கியத்தை எல்லாரும் பெறணும். அடுத்தது பாருங்க, கடவுள் அளவில்லாத அருளை தன் வசம் வைத்துள்ளார். அவருடைய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லைங்க, இன்ஃபினிட்டுங்க, இன்ஃபினிட். இன்ஃபினிட்னா அதுக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. அப்படின் பொழுது அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்னு பாருங்களேன், அது முடியாத அப்படியே போய்கிட்டே இருக்கும். அளவில்லாத அருளை தன் வசம் வைத்துள்ளார். அடுத்த வசனம், கிழக்கும் மேற்கும் கடவுளுக்கு உரியவை, எங்கே நீங்கள் சென்றாலும் கடவுள் அங்கே இருக்கின்றார். கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். இது கிழக்கும் மேற்கும் கடவுளுக்கு உரியவைன்னு சொல்றாரு பாத்தீங்களா. இது நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றாருங்க. நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளை சுத்தி நம்மளுடைய ரபுல் ஆலமீன் இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. அவர் நான் அவர் சொல்றாரு, நான் உங்க கூட கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் நான் இருக்கேங்கிறார். அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காருங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கு உரியவை, அவர் எங்கே போனாலும் அங்கே இருக்காரு. கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். எப்படி முடிக்கிறார் பாருங்க, எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். அப்ப அவர் கிழக்கும் மேற்கும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, ஃபுல் சரௌண்டிங், ஃபுல் வேர்ல்டு, ஃபுல் வேர்ல்டு அல்லாவில வியாபிச்சிருக்கு. அதை நம்முடைய இந்த பாவமான கண்களால அறிய முடியல, பட் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது. நம்ம கூட நம்முடைய இரட்சகர் இருக்கிறத நம்மளால அறிய முடியுது. அந்த பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு, அந்த அறிவை நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அவர் அறியக்கூடிய பாக்கியத்தையும், அவர் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறாருன்றத அந்த உணர்வையும், அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற அந்த எண்ணத்தையும் அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. அத ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆத்மார்த்தமா புரிஞ்சுக்கணும் தாங்க என்னோட இது. அடுத்ததுக்கு என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் எப்பொழுதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது நான் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். வழி நடத்தப்படும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் மேலும் என் மேல் நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். அடுத்து பாருங்க, அவர் சொல்லிட்டாரு, நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறாரு. அப்படி இருந்து கூட நம்ம வந்து அவர் எங்க இருக்காருன்னு தேடுறோம். ஏன்னா நம்முடைய ஈகோங்க நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம சைத்தானோட இருக்கிறதுனால நம்ம ஒரு சில டைம்ல ஒரு சில சூழ்நிலைகள்ல அதை வந்து நம்ம மறந்து போயிடுறோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். எவ்வளவு ஒரு இதுவா சொல்றாரு பாருங்க, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அவங்க பிரார்த்திக்கும் பொழுது அவங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் பதிலளிக்கிறேங்கிற அவர் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அவர் பதில் அளிக்கிறாரு. நாம வழி நடத்தப்படணும், நாம நேர் வழியில இருக்கணும், நாம சரியா இருக்கணும் அப்படின்னா நாம அவர் சொன்ன மாதிரி. ஹலோ, ஹலோ,
கேக்குதுமா?
கேக்குதுங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லா. அப்ப நம்ம அந்த வழி நடத்தப்படுறதுக்காக, நம்ம நேர் வழியை அடையறதுக்காக நாம வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் சொல்ற ஒவ்வொரு வழியையும் நாம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த முடிவுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம், அந்த டெஸ்டினிக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். அடுத்தது, கடவுளுக்கு சேவை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களும் உள்ளார்கள். இத்தகைய வணக்கசாலிகள் மீது கடவுள் இரக்கமுடையவராக இருக்கின்றார். அடுத்தது பாருங்க, நம்ம நம்ம வாழ்க்கையிலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கடவுள் சேவைகள்லாம் இறங்கவே இல்லை. ஆனா கடவுள் சேவை செய்வதற்காகவே நிறைய பேர் வணக்கசாலிகள் இருக்காங்க. அவங்க மீது அல்லாஹ்வுடைய ரொம்ப அல்லாஹ் இரக்கமுடையவர் அவங்க மேலே இருக்காங்க. அடுத்தது 2:12, கடவுள் தான் நாடியவர்களுக்கு அளவின்றி அருள் பொழி புரிகின்றார். அவர் நாடியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அளவில்லாம கொடுக்கிறாருங்க. அவர் யாருக்காவது ஒரு அளவோடு கொடுத்துருக்கேன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? குரான்ல எல்லா வசனமுமே அவருடைய அந்த பெருமை, அந்த அந்த எப்படி சொல்றது, அது அந்த அந்த அளவின்றி அளவின்றி கொடுக்கறது, வித்தவுட் லிமிட்ஸ், வித்தவுட் லிமிட்ஸ், அப்படியே அப்படியே எல்லாருக்கும் எடுத்து அப்படியே அதிக அவர் இவ்வளவு கொடுத்துருக்கிறதும் எல்லாரும் வச்சிருக்கிறது எல்லாமே அவருடைய இது மட்டும்தான். கடவுள் தான் கொடுப்பவராகவும் நிறுத்தி வைப்பவராகவும் இருக்கின்றார். அவர்தான் நமக்கு கொடுப்பவராகவும் இருக்கின்றார், நமக்கு நிறுத்தி வைப்பவராகவும் இருக்கின்றார். அடுத்தது 2:255, கடவுள் அவரை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லை, அவர் என்றென்றும் ஜீவித்திருப்பவர், நிரந்தரமானவர். அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அந்த முழுமையான நம்பிக்கைக்கு நம்ம வந்துடணும். நமக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், அவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம போய் நின்னுடணும். அப்படி நின்னாதான் நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர, நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு கடைசியில போய் நின்னோம்னா அது எந்த வேலைக்குமே ஆகாதுங்க. அடுத்தது, அவர் ஜீவித்திருப்பவர். அந்த ரப்புல் ஆலமீன்க்கு மரணமே கிடையாது. அவர் அவர் வந்து ஜீவித்திருப்பவர். அதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, எட்டர்னல் காட். அவர் என்னைக்கும் ஜீவித்திருப்பவர், நிரந்தரமானவர், பர்மனன்ட். அவரை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அவருக்கு ஒரு நொடி கவனமின்மையோ அல்லது சிறு தூக்கமோ அவரை பிடிக்காது. நமக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாலே நமக்கு கவனமும் போயிடும், தூக்கமும் போயிடும். நம்ம ரட்சகருடைய பேச்சை கேட்காம நம்ம வந்ததுக்கு நமக்கு இதெல்லாம் தேவைதான். அவர் பாருங்க, அந்த அவர் எவ்வளவு ஒரு பெரிய அண்ட சராசரத்தின் அதிபதி, அவருக்கு எவ்வளவு பொருளை அவர் படைச்சிருக்காரு, வானத்தின் பூமியும் அவர் அதீதமா படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுதும் அவருக்கு சின்ன தூக்கம் கூட வராது, கவனம் இல்லாத நிலை கூட வராது. அப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ங்கிறது நமக்கு அதை யோசிச்சாதாங்க தெரியும். இப்ப பவர்னா நமக்கு தெரியும் என்னன்னு, வெளிச்சோம்னா என்னன்னு தெரியும், சூரியன்னா என்னன்னு தெரியும், அதுக்கு மேல என்னன்னு தெரியும், அதெல்லாம் எவ்வளவு வெளிச்சோம்னு தெரியும். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் பவருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பவருங்க அந்த தேஜஸ். நீங்க வந்து அந்த மாலிக் யோமித்தின்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு அப்படியே ரொம்ப அழகா புரியுங்க. அந்த சூரை ஃபாத்தியா சொல்லும் பொழுது மாலிக் யோமித்தின்னு வர்ற வசனத்துல அவர் அந்த நம்மளுடைய ஓமானத்துல நான் சொல்றேன், அந்த ராஜ பீடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ரப்புல் ஆலமீன் 7 வானம் பூமிய சுருட்டி ஒரு கையில, ஒத்த கையில வச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய அந்த பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ரட்சகர் நம்முடைய ரட்சகராக இருக்கின்றார். வானங்களில் உள்ள அனைத்தும் மேலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவருக்கே உரியது. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பவே அல்லாமல் யார் அவரிடம் பரிந்துரை செய்ய முடியும்? வானம் பூமியே அல்லாஹ்வுடையதுங்க. அதுல அவருடைய விருப்பம் இல்லாம யாருமே அவர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றதோ இல்ல அவர்கிட்ட போய் இது பண்றதோ எதுவுமே முடியாதுங்க. அவருடைய கடந்த காலத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவர் அறிவார். அவர் நாடியவாறே அல்லாமல் எவர் ஒருவரும் எந்த அறிவையும் பெறுவதில்லை. அவருடைய அரசாட்சி வானங்களையும் பூமியையும் சூழ்ந்திருக்கின்றது. மேலும் அவற்றை ஆள்வது அவருக்கு ஒருபோதும் சுமையாக இருப்பதில்லை. அவர்தான் மிகவும் உயர்ந்தவர், மகத்தானவர். இப்போ இதுல பாருங்க, அவருடைய கடந்த காலத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவர் அறிவார் அப்படின் இருக்கு. நம்மளை படைத்து ரட்சித்து பரிபாலிக்கும் இறைவன். நம்ம அங்க இருக்கும் பொழுது நம்ம நின்றுட்டு இருந்தோம் பாருங்க, அறியாமையில. அப்பயும் நம்மளை அறிஞ்ச இறைவன், இங்கேயும் நம்மளை அறிஞ்ச இறைவன், அப்புறம் நம்ம எங்க போக போறோங்கிறதையும் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிற அவர். அவருக்கு முக்காலமும் தெரியும். அதனால அவர்கிட்ட யாருமே ரெக்கமெண்ட் பண்றதோ இல்ல இது பண்றதோ ஒண்ணுமே முடியாது. அப்ப அவர் நாடியவாறு தாங்க நமக்கு அறிவும் இருக்கும், இல்லைன்னா அந்த அறிவு நமக்கு இருக்காது. இந்த வானம் பூமி எல்லாமே அவருடைய அரசாட்சி தான். அதை ஆள்வது அவருக்கு ஒருபோதும் கஷ்டமில்லை. அவர் மிகவும் உயர்ந்தவர், மகத்தானவர். அடுத்தது பாருங்க, கடவுள் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். செவியேற்பவர், நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார், அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். இன்ஷால்லா 9:45 ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நான் முடிச்சுக்கிட்டுமா இல்ல நெக்ஸ்ட் வீக்?
10 மணி வரைக்கும் கண்டிப்பா.
10 மணி வரைக்கும் இன்ஷால்லா.
10 மினிட்ஸ் தான் இருக்கு.
ஓகே ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து 227, கடவுள் நம்பிக்கை கொண்டவருடைய ரட்சகர். பாத்தீங்களா, இது அண்டர்லைன் பண்ணிருக்கார். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அவர் ரட்சகர். இப்ராஹிம் நபி சொல்றாரு, அல்லாஹ் இந்த இந்த இடத்தை நீங்க கனியும் பழமும் உருவாக்கக்கூடிய ஒரு இடமா ஆக்கி கொடுங்க, ஆனா இது நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறாருங்க. ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, நான் நம்பிக்கை உள்ளவர், நம்பிக்கையற்றவர் எல்லாருக்குமே இதை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனா ரட்சகர் அப்படின்னும் பொழுது, கடவுள் தான் ரட்சகர் அப்படின்ற பொழுது, அவர் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் ரட்சகர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ப மறுப்பவர்களுக்கு அவங்க வந்து அவங்கள வந்து கன்சிடர் பண்றதே இல்லைங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, கடவுளுக்காக தங்கள் பணத்தை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களோடு 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு தானியம் போன்றது. கடவுள் தான் நாடுகின்றவருக்கு இதனை பன்மடங்காக பெருக்குகின்றார். கடவுள் தாராளமானவர், அறிந்தவர். இது அதாவது நம்ம தர்மம் பண்றோம் பாத்தீங்களா, நம்ம போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட பசிக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு 20 ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நினைச்சிட்டு பாக்கெட்ல இருந்து பேக்ல இருந்து கை வச்சு 20 ரூபா எடுக்க போகும். அந்த எடுக்க போற கூடிய அந்த செகண்ட்ஸ்ல, அந்த மினிட்ஸ், அந்த செகண்ட்ஸ், மினிட்ஸ் கூட சொல்ல வேண்டாம், செகண்ட்ஸ்ல நம்ம மைண்ட்ல இருக்கிற ஷைத்தான், நீ எதுக்காக 20 ரூபா கொடுக்குற, அதெல்லாம் தேவையில்லை, 5 ரூபாய கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்பா. அப்ப நம்ம மனசு வந்து ரெண்டுக்கும் டைலமோலயே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் தாட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எப்பவுமே அல்லாஹ்வுடைய தாட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தாட்ல நம்ம செயல்பட்டுட்டோம் வைங்க, 20 ரூபாய நம்ம கொடுத்துட்டோம் வைங்க, நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம், நம்ம ஆன்மாவிலேயே நம்ம ஜெயிச்சிட்டோங்க. அந்த டெவிலோட பேச்சு கேட்டோம் வைங்களேன், நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். அதனால நமக்கு எப்ப ஒரு நல்ல தாட், ஃபர்ஸ்ட் தாட் வருதோ அந்த தாட்டை நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும். அந்த 20 ரூபான்னா 20 ரூபாய கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய நாமத்தினால் நீங்க பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கதிரிலும் ஒரே ஒரு நெல்மணி வந்து 100 தானியம் வளரக்கூடிய 7 கதிர்களை உற்பத்தி பண்ணுதுங்கிறாருங்க. அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தாதாங்க நம்ம அதை கொடுப்போம். அல்லாஹ் நம்ம கமெண்ட் பண்றாரு, நீ கொடுங்கிறாரு. அப்ப நம்ம இன்ஷால்லாஹ் அதை தான் கொடுக்கணும். ஏன்னா அது நமக்கு திருப்பி வரும்ன்ற அந்த நம்பிக்கை, அந்த ரட்சகர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த உறுதி, அதனாலதான் அந்த பணம் நமக்கு திரும்பி வரும். இன்னொன்னு, இந்த ரஷாத் கலீஃபா சொல்வாரு, உன்னுடைய உன்னுடைய பாக்கெட்ல இருந்து நீ எடுத்து உன்னுடைய ஆன்மாக்கு கொடு அப்படிம்பாரு. நம்முடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து எதிரில இருக்கிற நம்முடைய ஆன்மான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கணுமா? யாரோன்னு நினைச்சுக்கிட்டு கொடுத்தோன்னா 2 ரூபா தாங்க கொடுப்போம். ரஷாத் கலீஃபா சொல்ற மாதிரி, நம்முடைய அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி, நீ கொடுத்தன்னா இது 700 மடங்கு ஆகும்ன்ற அந்த நம்பிக்கை, அவர் மேல வச்சிருக்கிற உறுதிப்பாடு இருந்ததுன்னா, அவர் சொன்ன முதல் கமெண்ட் இவ்வளவு கொடு அப்படின்னா அவ்வளவு கொடுத்துருவோம். அது ரஷத் கலீஃபா சொல்ற மாதிரி, உன்னுடைய பாக்கெட்ல இருந்து நீ எடுத்து உன்னுடைய ஆன்மாக்கு கொடுத்தன்னா, அது நீ போறதுக்கு முன்னாடி அங்க அல்லாவுடைய இடத்துல இருக்கும். அப்ப நம்ம எதை முடிவு பண்ணணும்ன்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இப்ப இதுல அது எப்படி ஆகும், அது எப்படி என்கிட்டயே 20 ரூபா தான் இருக்கு, நான் எப்படி இதை கொடுத்துட்டு எனக்கு எப்படி இது வந்து 20 ரூபா வந்து 7 மடங்கு ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அப்ப நம்ம அங்க தோத்து போயிடுவோம். அந்த 20 ரூபா நமக்கு 7 மடங்கு ஆகியே தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம்னா அது ஆகியே தீரும். இன்ஷால்லா. அதுக்கு அடுத்தது கடவுள் சர்வ வல்லமையுடையவர், பழி தீர்ப்பவர். சர்வ வல்லமை, சர்வ வல்லமை அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. சர்வ வல்லமை வந்து கடவுள் சர்வ வல்லமை உடையவர், பழி தீர்ப்பவர். அவரால் அல்லாஹுல் முக்ததீர்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுல வந்து அவர் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர். அவர் அண்ட சராசரத்தின் அதிபதி அவர். அப்ப அவரால் எது செய்ய முடியாது பாருங்க, சர்வமும் செய்ய முடியும். சர்வம் ஏ டு இசட், ஆல்பா அண்ட் ஒமேகா எல்லாமே அவரால் செய்ய முடியுங்க. அவரால் நன்மையும் செய்ய முடியும், தவறு செய்பவர்களுக்கு பழியும் தீர்க்க முடியும். ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களை விட்டு வச்சிருக்காரு. சோ அவர் பழி தீர்ப்பவர். அடுத்தது எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் கொண்டவரே, நீர் தேர்ந்தெடுக்கின்றோருக்கு நீர் ஆட்சியை வழங்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்றோருக்கு நீர் ஆட்சியிலிருந்து நீக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்றவருக்கு நீர் கண்ணியம் வழங்குகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்றோரை இழிவுக்கு உள்ளாக்குகின்றீர். வாழ்வாதாரங்கள் அனைத்தும் உம் கரங்களிலேயே உள்ளன. நீர் சர்வசக்தி உடையவர். இந்த ஆட்சி அதிகாரம் இது எல்லாத்துக்கும் அவர் தாங்க அதிபதி. அவர் யார நினைக்கிறாரோ அவருக்கு ஆட்சியை கொடுப்பார், யார நினைக்கிறாரோ அவருக்கு ஆட்சியிலிருந்து நிற்கின்றார். இது ஆட்சிங்கிறது நம்ம கட்சி கிட்சி எல்லாம் போக வேண்டாங்க, நம்ம வீட்டிலயே எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்லயே கூட்டு குடும்பத்துல இருக்கும், நம்ம வீட்லயே எல்லாரோடையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட இருக்கும். எல்லாரோடையும் இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஒரு தனி வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவர் கொடுக்கறது தாங்க. நம்முடைய பேச்சுக்கு நம்ம மக்கள் கட்டுப்படுறாங்கன்னா அது அவருடைய கருணை தாங்க. நம்முடைய பேச்சை கேட்டுதான் மத்தவங்க ஒரு வேலையோ ஒரு காரியத்தையோ செய்யறாங்க அப்படின்னா அது அவர் கொடுக்கற கண்ணியம் தாங்க. அவர் அந்த கண்ணியத்தையோ அந்த ஆட்சி அதிகாரத்தையோ நமக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஒரு பெரிய கூட்டு ஃபேமிலி இருக்கும், 10-20 பேர் இருப்பாங்க, ஆனா அதுல 2-3 பேரைதான் எல்லாருமே பேச்சதான் எல்லாருமே கேட்பாங்க. அது யார் செய்யறதுங்க? அந்த ரப்புல் ஆலமீன் தான் கொடுக்கிறாரு. அந்த பவர், அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் அவர் நமக்கு கொடுக்கறாருங்க. அந்த அறிவை நமக்கு கொடுக்கறாரு. அதனால அவர் கொடுக்கற அந்த கண்ணியம், அந்த கண்ணியம் தாங்க நம்மளை அந்த அளவுக்கு உயர்த்துது. அத்தனை பேர் இருக்கும் பொழுதும் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குதுன்னா அது நிச்சயமா நம்முடைய ரட்சகருடைய கருணையில தாங்க கிடைக்குது. அடுத்தது இன்சல்ட், இழிவிற்கு உள்ளாக்குகின்றார். அவர் யார நாடுறாரோ, யார தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு இழிவும் கிடைக்குது. நாம தவறாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம தப்பாகவோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம், ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய பேச்சை மீறிட்டோம், நம்ம வரம்பு மீறிட்டோம் அப்படின்னா நமக்கு இழிவு கண்டிப்பா இருக்குங்க. அதுல நம்ம எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது. நம்ம தான் ஆட்சிக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, நமக்கு தான் இந்த பவர் கொடுத்திருக்காரு, நமக்கு தான் இந்த கண்ணியம் கொடுத்திருக்காருன்னு நம்ம தலை எடுத்து ஆடினோம்னு வைங்க, நம்ம ஈகோ அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா இழிவு இருக்குங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடாது அல்லாஹ் தான் நமக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாரு, அவர் தான் இந்த இல்லைங்க. நாம செய்த தப்பு அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா உண்டு. நாம செய்த நன்மைக்கு கண்டிப்பா எப்படி கூலி கிடைக்குதோ, ஆட்சி அதிகாரம் கிடைக்குதோ, அதே மாதிரி நாம செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் நம்ம இழிவிற்கு உள்ளாகிதாங்க ஆகணும். அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது வாழ்வாதாரங்கள் அனைத்தும் உம்கரங்களிலேயே உள்ளன. வாழ்வாதாரம் அது அவரோட தாங்க. அதை கொடுக்கறதுக்கு அவரு, வாழ்வாதாரத்துக்காக அவர் 4 நாள் கணக்கு போட்டாருன்னு சொல்லுவாங்க. உலகத்தை படைக்கிறதுக்கு 2 நாளும், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கு வாழ்வாதாரத்துக்காக அவரு 4 நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாருன்னு குரான்ல இருக்கு. அந்த 4 நாள் அவருக்காக நம்ம வாழ்வாதாரம் போட்டிருக்காருன்னா அப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அவர் வாழ்வாதாரத்தை விடவே இல்லைங்க. எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்ட வாழ்வாதாரம் அவர்கிட்ட இருக்கு. அவர் சர்வசக்தி உடையவர். அடுத்தது நீர் இரவை பகலினுள் புகுத்துகின்றீர், மேலும் பகலை இரவினுள் புகுத்துகின்றீர். நீர் இறந்தவற்றில் இருந்து உயிருள்ளவற்றை உருவாக்குகின்றீர், மேலும் உயிருள்ளவற்றில் இருந்து இறந்தவற்றை உருவாக்குகின்றீர். இன்னும் நீர் தேர்ந்தெடுக்கின்றோருக்கு கணக்கின்றி வழங்குகின்றீர். இந்த முதல் லைன் இருக்கு பாருங்க, நீர் இரவை பகலினுள் புகுத்துகின்றீர், மேலும் பகலை இரவினுள் புகுத்துகின்றீர். இதுக்கு ஒரு சரியான இடம் வந்துங்க பீச் தாங்க. பீச்ல போய் நீங்க நில்லுங்க, இந்த சன்செட் அண்ட் சன்ரைஸ் ஆற டைம்ல நீங்க அதே இடத்துல நின்னு அந்த வானத்தை மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. அந்த வானம் எப்படி வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு போகுதுன்றதும், இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வருதுங்கிறதையும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. மாஷால்லா லாஹுவத இல்லாபில்லா. அந்த இடத்துல நின்னு நீங்க அந்த வானத்தை மட்டுமே பாருங்களேன், வேற எதையுமே பார்க்காதீங்க. உங்க கண்கள் ஏமாற்றப்பட்டவையாக இருக்கும். அந்த ரெண்டு சீனும் அப்படி மாறி அப்படி மாறிடுங்க. அது எப்ப நடந்ததுன்றதே நமக்கு தெரியாதுங்க. அவ்வளவு சர்வ வல்லமை உடையவர் நம்முடைய இறைவன். அடுத்தது, இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை உருவாக்குகின்றீர், மேலும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை உருவாக்குகின்றீர். இறந்தவற்றை பூமி, பூமியிலிருந்து எப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான காய்கள், பழங்கள், ஃப்ரூட்ஸ், கிரெயின்ஸ் நமக்கு எப்படி உருவாகுதுங்க. அந்த பூமியில உழுது, அதை பண்படுத்தி, அதுக்கப்புறம் அதை காய வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ண பிறகுதான் அதுல விளைச்சல் வருது. அதுக்கப்புறம் அதை திரும்பி எல்லாத்தையும் எரிய வச்சு திரும்பி அதை சரி பண்ணும் பொழுதுதான் அதுல திரும்பி உருவாக்கம் வருது. அதுவும் இல்லாம அல்லாஹ் யாருக்கு தேர்ந்தெடுக்கின்றாரோ அவருக்கு கணக்கின்றி வழங்குகின்றார். இந்த பேஜோடு முடிச்சுக்கிறேன். God is the ultimate destiny. கடவுளிடம்தான் இறுதி விதி உள்ளது. நம்ம எல்லாருடைய விதியுமே அவர்கிட்டதாங்க இருக்கு. கடவுள் மக்கள் மீது இரக்கம் உள்ளவர் ஆக இருக்கின்றார். அந்த இரக்கம் அதுக்கு கம்பாஷன், கம்பாஷன்றதுக்கு நம்ம மேல அவர் கொண்டிருக்க இந்த கிரேஸ், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த சான்ஸ், இதுதாங்க அவருடைய இரக்கத்தின் பிரதிபலிப்பு. அவருடைய இந்த இரக்கம் மட்டும் நம்ம மேல இல்லாம இருந்திருந்தா நம்மளுடைய ஒரு நிமிஷம் நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனாவை பார்த்து 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 எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்த நம்மளை இன்னைக்கு நம்மளை மீட்டு சப்மிட்டரா ஆக்கி நம்ம மீது இரக்கம் கொண்ட நம்முடைய இரட்சகருக்கே புகழ் நினைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். மீதிய நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் இன்ஷால்லாஹ்.
ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாரும் வந்து நீங்க தினசரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கமெண்ட்ஸ் எல்லாரும் போட்டிருக்காங்க மாஷால்லாஹ். ரொம்ப சிறப்பா, அனுபவபூர்வமா, உணர்வுபூர்வமா அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஷால்லாஹ். நல்லா நல்லா போட்டு
அதேதான்
இருந்தாலும் அந்த பிரசன்டேஷன் அதை வந்து நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்றது, குர்ஆன் வசனங்களோடு சேர்த்து சொல்றது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு மாஷா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு.
தேங்க்யூ, தேங்க்யூ
மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிரார்த்தனை பண்ணுங்க.